கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தாய்மார் தினத்தில் நான் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை தெரிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு 7 குறிப்புகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்நாள் ஜபத்தை ரொம்ப விசேஷமாக எல்லாரும் நம்ம சொல்வது உண்டு. அந்நாளுடைய ஜபம் ஏன், அந்நாளுடைய ஜபம் ஒரு விசேஷமான ஜபமாக காணப்பட்டது, அந்நாளுடைய ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, 7 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:7-8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, அன்னாள் அவளுடைய ஜபம் ஒரு விசேஷமான ஜபமாக எண்ணப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், ஆலயத்தில் ஜபித்தாங்க. நீங்க 1 சாமுவேல் 1:7-8 வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், எல்லா வருஷமும் அவங்க ஆலயத்துக்கு போவாங்க. போகும்போது அவங்க அழுது ஜபம் பண்ணுவாங்க ஆலயத்தில். நம்ம ஊர்களில் நீங்க இப்போ கூட பார்க்கலாம், என்னன்னு சொன்னா நிறைய ஆலயங்கள் திறந்து வச்சிருப்பாங்க. கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் அந்த ஆலயத்துக்குள்ள வருவாங்க, வந்து ஜபம் பண்ணுவதை நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மணிக்கணக்கா உட்கார்ந்துருப்பாங்க, சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆண்டவருடைய நாமத்தில் நான் திருச்சபைக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆலயத்தில் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் விசேஷமானது, மறந்து போகாதுங்க. கர்த்தரதை கேட்கிறார். இவங்க அழுது ஜபம் பண்ணாங்க, சாப்பிடாம அப்படின்னா உபவாசம் பண்ணி ஜபித்தது போல சாப்பிடாம ஜபம் பண்ணாங்க, அழுது ஜபம் பண்ணாங்க, சஞ்சலப்பட்டு ஜபம் பண்ணாங்க. எனவே ஒரு முக்கியமான காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய ஜபங்கள் பல இடங்கள்ல நம்ம ஜபிக்கிறோம், ஆனால் ஆலய ஜப கூடுகை, நம்ம இந்த திருச்சபை ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிறது. இந்த 2 வருஷத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, எத்தனை பேர் திருச்சபை ஜப கூடுகைகளில் கலந்து கொள்ளுவதையும் விட்டுருக்கீங்க, விடாதுங்க. நவர்தூதர், அது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை நான் வந்து எங்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னு நான் சொல்லலாம், 20 பேர் வந்தாங்க, 30 பேர் வந்தாங்கன்னு சொல்லலாம், அது நத்திங்க, ஒண்ணு இல்லை. நீங்க ஆலயத்தில் ஜபிக்கிற ஜபம் விசேஷமானது, அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இவங்க ஆலயத்தில் ஜபித்தாங்க. அடுத்து கவனிங்க என்ன பார்க்கிறோம்னா, 1 சாமுவேல் 1:10-11 அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆலயத்திலேயே பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். தாவீது ராஜா சொல்லுவார் 116வது சங்கீதத்தில் என்ன சொல்லுவார்ன்னா, ஆண்டவரே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை எருசலேமே உன் நடுவில் நான் நிறைவேற்றுவேன். ஆலயத்தில் ஜபிப்பது, ஆலயத்தில் பொருத்தனை பண்ணி ஜபிப்பது விசேஷமானது, அது அன்னாளுடைய ஜபத்தில் நம்ம பார்க்கிறோம். சும்மா கேட்டா ஆண்டவர் தரமாட்டாரா? தருவர், அவருக்கு தான் எல்லாருடைய மனச்சஞ்சலங்கள் தெரியும். ஆனால் பொருத்தனை பண்ணி ஜபிப்பது ஒரு விசேஷமானது, அதை அன்னாள் செய்தாங்க. அன்னாளுடைய மனச்சஞ்சலம் கர்த்தருக்கு தெரிந்தது, ஆனாலும் கூட அன்னாள் பொருத்தனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரே இந்த பிள்ளையின் மேல சபரகன் கத்தி படுவதில்லை, இந்த பிள்ளையை நான் உமக்கென்று ஒப்புக் கொடுப்பேன், இத ஆலயத்துல அவங்க பொருத்தனை பண்ணி அவங்க ஜபம் பண்ணாங்க. மூன்றாவதாக கவனிச்சிங்கன்னு சொன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன், 1 Samuel 1:14-16 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆலயத்துல அவங்க பரியாசம் பண்ணப்பட்டாங்க. ஆலயத்துலதான் பரியாசம் பண்ணப்பட்டாங்க. இப்ப நம்மை யாராவது பரியாசம் பண்ணினால் அன்றுமோடு நம்ம ஆலயம் போவதை என்ன செய்வோம், நம்ம விட்டு விடுவோம் இல்லையா? அதுலயும் ஏலி, அது யார், பிரதான ஆசாரியன், அவன் பரியாசம் பண்றான். அவன் என்ன கேட்டான்னு சொன்னா, எம்மா நீ குடிச்சிருக்கிறியா, ஏன் இப்படி பண்ற, நீ மதுபானம் பண்ணிருக்கிறியா, ஏன் நீ இந்த மாதிரி ஆலயத்துல வந்திருந்து குடிச்சிட்டு நீ வந்து இப்படி புலம்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். ஆண்டுடைய நாமத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்கள் போதுகருக்கு உங்களுடைய மனக்கிளேசம் தெரியாது, தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை போதுக சில காரியங்கள் சொல்லுவது உங்களை ஹர்ட் பண்ணலாம். ஒருவேளை ஏலி வந்து பரியாசம் பண்ணணும்னு சொல்லல, அவர் வந்து பாக்குறாரு ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இப்படி புலம்பிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டு அவங்க ஏன் இப்படி கேட்டாங்கன்னு தெரியல, ஆனா ஏலி கேட்டிருக்க கூடாது, அதை ஒத்துக்கிட்டேன், ஆனாலும் உங்க சொன்னாங்க என் அம்மா குடிச்சிருக்க என்று கேட்டாங்க. அப்பதான் அந்த ஸ்திரீ சொல்றாங்க, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகலும் மதுவாகலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இப்ப நான் வந்து கூட உங்களை பத்தி நான் யோசிக்கும் போது நான் தவறாக என்ன இடப்படலாம், நீங்கள் என்ன மன்னிக்க வேண்டும். ஏலி தவறாக இடை போட்டான், ஆனால் ஏலி நம்பி அல்ல அந்த அம்மா கோவிலுக்கு போனது, ஏலி நம்பி அல்ல அந்த அம்மா ஜபித்தாங்க, அவங்க நம்பி இருந்தது தேவனை. ஏலி பரியாசம் பண்ணாங்க, ஏலி பரியாசம் பண்ணினதுனால அவங்க வந்து ஆலயத்தை விட்டு எதையுமே செய்யல. இட்ஸ் அமேசிங் திங் பாதுங்க, தன் மகனுக்கு கூட பிரதான ஆசாரியன் ஒன்னும் தெரியாதவன் சொல்லிக் கொடுக்கல. இப்ப உங்களை ஏதாவது ஒரு போதகர் ஒரு ஊழியக்காரர் ஏதாவது சொல்லுவாங்கன்னு வச்சுடுங்களேன், நம்ம பிள்ளைகளுக்கு நாம் தவறுதலாக கூட சொல்லிக் கொடுக்க கூடாது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் தவறி கூட சொல்லக்கூடாது. என்னன்னு சொன்னா, அவன் குடிகாரன், அவனுக்கு ஜபம் பண்றது கூட தெரியாது, அவன் பாரு நான் கிளேசத்தோட ஜபம் பண்ணேன், என்ன பார்த்து பரியாசம் பண்ணனா சொல்லாதுங்க. சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கல அவங்க, அத தன் மன கிளேசத்தை தான் வைத்திருந்தார்கள். ஆனால் ஏலி பரியாசம் பண்ணின போது அவங்க ஆலயத்தில் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், ஆலயத்தில் பரியாசம் பண்ணப்பட்டார்கள். ஆலயம் என்பது ரொம்ப விசேஷமானது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? கொஞ்சம் எல்லாருமே ஒரு நிமிஷ நேரம் நீங்க யோசிங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இதை நான் முக்கியமா சொல்றேன். உங்க அப்பா அம்மா, எஸ்பெஷலி உங்க அப்பா அம்மா வச்சுடுங்களேன், உங்க அப்பா ஆலயத்தில் செலவு செய்த நேரத்தை கொஞ்சம் குறிச்சு வச்சிருக்கீங்களா? சண்டே, இப்ப வந்து அஜித் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு குயர் மாஸ்டர், எப்ப அன்னைக்கெல்லாம் கோவிலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப உள்ள குயர் மாஸ்டர் எப்ப போறாங்க தெரியுமா உங்களுக்கு? 2 மணி அடிக்கும் போது போய் உட்கார்றாங்க. நான் பார்த்தது சொல்றேன், ஊர்ல 2nd bell அடிக்கும் போது போய் ஆர்கன் சீட்ல உட்கார்றாங்க. நான் ஊழியத்தில் இருந்த நாட்களில் சொல்றேன், முதல் மணி அடித்து 45 நிமிஷத்துக்கு முன்னால் அடிப்போம், முதல் மணி அடித்து முதலாவது ஆலயத்தில் இருப்பது குயர் மாஸ்டர், குயர் மம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அவர்கள் செலவு செய்த நேரத்தை பாருங்க. எங்க அப்பா செக்ரட்டரியா இருந்தாங்க, கோவில் பிள்ளை போறதுக்கு முன்னாலே சுவிச்சுக்கு போவார். அப்படி அவர்கள் செலவு செய்த நேரத்தை பாருங்க. இன்னைக்கு ஹக்ஸ்லி பிரதர் அவங்களுடைய அப்பாவை பத்தி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லலாம். உங்க அப்பா திருச்சபையில செலவு செய்த நேரம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? Are you blessed? நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஒருவேளை யாராவது நீங்க தயவு செய்து என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா ஆலயத்துல செலவு செய்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல வரல. வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுவார் பார்த்துட்டு, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆலய காரியங்களில் நீங்க இன்னைக்கு நேரம் கிடையாதுன்னு வாங்க, நோ டைம். உங்க அப்பாவுக்கு இருந்தது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. உங்களுக்கு நேரம் இல்லைன்னால் அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா ஆலயத்தில் நேரம் செலவு செய்வதை குறைக்காதுங்க. கொஞ்சம் யோசிங்க, அப்பா எவ்வளவு நேரம் செலவு செய்தாங்க, நான் எவ்வளவு நேரம் செலவு பண்றேன், எவ்வளவு நான் அதுல வந்து குறைப்பட்டு இருக்கிறேன், அதை நான் எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. யோசித்து அதை பண்ணுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா உங்க அப்பா செலவு செய்ததுனால நீங்க ஆசீர்வாதம் இல்லாம பிளாங்க் பண்ணுங்களேன், இங்க ஆசீர்வாதம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க போன்ற. ஒருவேளை உங்க அப்பா எல்லாம் ஆலயத்தில் எல்லாம் போகாம இருந்தா இதை விட நல்லா இருந்திருப்பீங்க போல் இருக்கு. உங்கள்கிட்ட போய் நான் என்ன சொல்றதுக்கு இல்லையா, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆலயத்தில் நீங்கள் செலவு செய்கிற நேரம் விரயம் அல்ல, விரயம் அல்ல. என்னுடைய ஞானத்தில் சொல்றேன், 19 வயதுல ஆண்டவர் ஊழியத்தில் என்னை தெரிந்து கொண்டார். 19 வயது, 58 வயதாகிறது, 39 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தாவீது சொல்லுவார், நான் இள வயதுள்ளவன் ஆயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமானின் பிள்ளை அப்பத்துக்கு இருந்ததை நான் பார்க்கலன்னு வரு. ஆனா நான் சொல்றேங்க, 39 வருஷம் ஊழியத்தில் நான் பார்த்தது சொல்றேன், ஆலயத்தில் செலவு செய்த எந்த பிள்ளையும் கட்டுப்போனதில்லை, எந்த குடும்பமும் சீர்கட்டு போனதில்லை. அதுக்கு நான் சாட்சிங்க, பட்டியல் போட்டு சொல்லலாம் எத்தனை குடும்பங்களை கத்தர் உயர்த்தினார் திருச்சபைகளில் அவர்கள் தங்களுடைய நேரங்களை செலவு செய்தபடியால், திருச்சபையோடு ஒண்டித்து இருந்தபடியால். அன்னாளுடைய ஜபத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, ஆலயத்தில் பரியாசம் பண்ணப்பட்ட போதிலும் அவர்கள் எந்த விதத்திலும் ஆலயத்தில் நேரம் செலவு செய்வதை குறைக்கவில்லை. உங்களை காண்கிறவர் தேவனுங்க, பாஸ்டர் கிடையாது. பாஸ்டர் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தேவன் உங்களை காண்கிறார், தேவன் உங்களை காண்கிறார். அடுத்து கவனிங்க, அன்னாளுடைய ஜபத்தில் முக்கியமான விசேஷமானது என்னன்னு சொன்னா, 1 சாமுவேல் 1:21-22 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஜபம் கேட்கப்பட்டது, ஜபம் கேட்கப்பட்டது. அன்னாள் கர்ப்பவதி ஆனாள், ஆனால் அன்னாள் ஆலயத்தை மறக்கவில்லை. அநேகர் நாம் ஜபம் கேட்கப்படும் போது ஆலயத்தை மறப்போம். அது இன்றைய நாட்களுடைய கல்ச்சர் என்று நினைக்கிறேன். ஜபம் கேட்கப்படும் போது ஆலயத்தை மறப்போம், ஜபம் கேட்கப்படும் போது ஆராதனையை மறப்போம், ஊழியங்களை மறப்போம், ஜபங்களை மறப்போம், ஜபக்கூடுகளை மறப்போம். அன்னாலோ மறக்கவில்லை. வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, எல்கானா வருஷந்தோறும் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பிரகாரம் அந்த வருஷம் கூப்பிடும் போது அன்னால் சொல்றாங்க, அப்பா நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன்ப்பா, ஆண்டவர் இந்த பிள்ளை பால் மறக்க பண்ணும் போது நான் இந்த பிள்ளை ஆலயத்தில் கொண்டு விடுவேன். பொருத்தனையும் மறக்கல, ஆலயத்தை மறக்கல. அந்த அம்மா ஆசீர்வாதமா தான் இருந்தாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலயத்தை மையப்படுத்தி உங்க குடும்பத்தை வளர்ந்துங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். அருமையாய் தாவீது சொல்லுவார், ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஒலிவ மரம் போல இருப்பீங்களாம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு உயிருள்ளவங்களா நீங்க இருக்க முடியும் பாருங்களேன். வெரி சிம்பிள், கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறவர்களை மறக்கவே மாட்டார், மறந்ததில்லை. அப்புறம் பாருங்க, 5வது வேதவசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1:24-25 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளை பால் மறந்த உடனே 3 காளைகள், 1 மரக்கால் மாவு, 1 துருத்தி திராட்சை ரசம் எடுத்துக்கொண்டு, பிள்ளை குழந்தையா இருந்தது, அவனுக்கு காளைகளை பலியிட்டு அந்த பிள்ளையை ஏலியினிடத்திலே கொண்டு வந்து விட்டாள். ஆலயத்தில் பொருத்தனையை நிறைவேற்றினாள். ஆலயத்தையே மையமாக கொண்டு செய்றாங்க. அந்த பிள்ளை இன்னொரு ஆலயத்தில் கொண்டு விட்டுருக்கலாமே, வேறொரு இடத்துல இல்ல, நான் ஜபித்த ஆலயம் அந்த ஆலயத்தில் பிள்ளையை கொண்டு வந்து நிப்பாட்டி பொருத்தனையை நிறைவேற்றினாங்க. ஆறாவது, 1 Samuel 1:26-28 வந்து ஏலியின் இடத்துல வந்து சொல்றாங்க, ஐயா போன வருஷம் நான் வந்தேன்ல, ஒரு மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ, நீங்க என்ன பார்த்து கூட சொன்னீங்களே, நான் குடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல ஐயா, நான் தான், இது என்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளைக்காக பொருத்தனை பண்ணி ஜபித்தேன், இந்த பிள்ளையை நான் விட்டு விட்டு போகிறேன் என்று சொல்லி அந்த ஏலியின் இடத்துல அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்து விட்டு அவள் சென்று விட்டாள். ஆலயத்தில் தான் பண்ணின ஜபத்தை அவள் மறக்கவில்லை. எத்தனை தடவை நம்ம நிறைய காரியங்களை மறக்கிறோம் பார்த்துடுங்க, மறக்கிறோம். கர்த்தர் கடந்த ஆண்டு செய்த காரியங்களை மறக்கிறோம், எந்த இடத்துல செய்தார் என்பதை மறக்கிறோம், எந்த இடத்துல ஜபம் பண்ணணும் மறக்கிறோம். ஆனா யாராவது நமக்கு எதிராக ஒரு தீமை செய்திருந்தா மறக்கிறோமா? யாராவது நமக்கு எதிராக ஒரு தீமை செய்திருந்தால், யாராவது நம்மை பார்த்து ஒரு வார்த்தை தவறாக பேசியிருந்தால் மறக்கிறோமா? ஆனால் நாம் ஒரு இடத்துல நின்று ஜபித்து விட்டு ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல கேட்டோம், அந்த இடத்தை மறக்கணும், மறக்காம இருக்கணும். அந்த இடத்துல நம்ம இந்த அம்மா பாருங்க, ஆலயத்துல இதே இடத்துல நான் ஜெபம் பண்ணேன் ஐயா என்றாங்க. ஏழு இடத்துல இதே இடத்துல ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். கடைசியாக இந்த அம்மாவுடைய ஜபத்தினுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, 1 Samuel 2:11 வேதவசனம் சொல்லுகிறது, பிள்ளை ஆலயத்தில் பணிவுடை செய்தான். அந்த ஜபம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய ஊழியம் எல்லாமே ஒரு ஆலயத்தை மையப்படுத்தியே காணப்பட்டது. ஆலயத்துக்கு வெளியே அவங்க எதுவுமே செய்யல, எல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருந்துச்சு. கர்த்த சாமுவல் எவ்விதமாக ஆசிர்வதித்தா தெரியுமா? வேத புஸ்தகத்திலேயே நீங்க சவுலை அபிஷேகம் பண்ணினது சாமுவல், முதல் ராஜா. தாவீதை அபிஷேகம் பண்ணினது சாமுவல், இரண்டாம் ராஜா. சாலமோனை அபிஷேகம் பண்ணினது சாமுவல், மூன்றாம் ராஜா. இரண்டு ஒற்றுமைப்பட்டு காணப்பட்ட ஒன்றுபட்ட இஸ்ரவேலில் மூன்று ராஜாக்கள் தான் இருந்தாங்க. அந்த மூன்று பேரையும் அபிஷேகம் பண்ணினது சாமுவேல். ஒரே ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்னாள் ஆலயத்தை மறக்கவில்லை, தன் குடும்பத்தை வளர்த்தின போது சாமுவேல் தன் பிள்ளைகளை கோவிலில் ஆலயத்தில் வைத்து வளர்க்க மறந்தார். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் தன் பிள்ளைகளை ஆலயத்தை அடிப்படையாக கொண்டு வளர்க்க மறந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, பேலியாளின் பிள்ளைகளாக இந்த பெரிய தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் மாறிவிட்டார்கள். உங்கள் பெற்றோர் செய்த பொருத்தனைகள் இன்று உங்களை கனப்படுத்தி இருக்கிறது. உங்கள் பொருத்தனைகள் தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு ஒரு மூலத்தனம். ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னாள் தன் முழு ஜபத்தையும் பொருத்தனைகளையும் சகலத்தையும் ஆலயத்தை மையமாக கொண்டு செய்தாள். ஐயா, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக சாமுவேல் மாறினான். அவனோ தன் தாயின் பொருத்தனைகளையும் தன் தாயின் நடத்தைகளையும் மறந்து தன் பிள்ளைகளை ஆலயத்தை மையமாக கொண்டு வளர்க்காமல் போனபடியால் பேலியாளின் பிள்ளைகளாக அவன் பிள்ளைகள் மாறினது. ஆண்டவரே, எங்கள் பெற்றோரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஆலயத்துக்கு செய்த காரியங்கள் மறக்கப்படாததால் இன்று நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. இன்று நாங்கள் ஆலயத்தில் இருப்பது அவர்களுடைய தியாகங்கள், அவர்கள் செலவு செய்த நேரங்கள். இன்று நாங்கள் அனுபவிக்கிற எந்த காரியத்தையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஆனால் ஒன்று, ஆலயம் என்றால் ஜீவனை கொடுத்தார்கள், ஆலயம் என்றால் நேரத்தை செலவு செய்தார்கள். எங்கும் எங்களுடைய பெற்றோரை தேடி நாங்கள் போக தேவையில்லை, ஆலயத்திலே போனால் அங்கு இருப்பார்கள். ஆலயத்தை சுத்தம் செய்து கொண்டோ ஆலயத்தின் காரியங்களை குறித்து கவலை கொண்டோ காணப்படுவார்கள். ஆண்டவரே, இன்று நாங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஐயா. நாங்கள் இந்த ஆலயத்தை மையமாக கொண்டு எங்கள் பிள்ளைகளை வளர்த்தாவிட்டால் ஆண்டவரே, சாமுவேலின் பிள்ளைகளைப் போல மாறிவிடக் கூடாதே. எங்களோடு கிருபையாயிரம். அருமையான தாய்மார்களுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவரே. அன்னாலை போல எங்கள் தாய்மார்கள் பிள்ளைகளை சபையை மையமாக கொண்டு வளர்ப்பதற்கான ஞானத்தை தாரும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.